52. நல்வாய்ப்பு பெற்ற மனிதர். எபிரிய சிறை கைதிகளில் ஒருவனான நெகேமியா பெர்சிய அரசவையில் செல்வாக்கும் கனமுமும் வாய்ந்த ஒரு பதவி வகித்தான். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக ராஜசமூகத்தில் நிற்கும் உரிமையை பெற்றிருந்தான். தன் பதவியாலும் தன் நம்பகத்தன்மையாலும் திறமைகளாலும் ராஜாவுக்கு நண்பனாகவும் ஆலோசகனாகவும் மாறினான். ராஜாவின் தயவை பெற்று பகட்டும் ஆடம்பரமும் சூழ இருந்த போதிலும் தன் தேவனையோ மக்களையோ மறக்கவில்லை. அவன் உள்ளத்தில் எருசலேமை குறித்து மிகுந்த அக்கறை இருந்தது. அதன் சுகவாழ்வை எண்ணி சந்தோஷமும் நம்பிக்கைகளும் பொங்கி வழிந்தன. பெர்சிய அரசவையில் அவர் இருந்த காலகட்டத்தில் தான் அழைக்கப்பட இருந்தத பணிக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டான். அவன் மூலமாக தம் மக்களுக்கு அவர்களுடைய பிதாக்களின் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டுவர தேவன் நோக்கங்கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நகரான எருசலேமிற்கு சோதனையின் நாட்கள் வந்ததை யூதேயாவிலிருந்து வந்த தூதுவர்கள் மூலம் அந்த எபிரிய விசுவாச வீரன் அறிந்தான். அங்கு திரும்பிச் சென்றிருந்த சிறை கைதிகள் வேதனையையும் அவமதிப்பையும் அனுபவித்து வந்தனர். ஆலயமும் நகரத்தின் சில பாகங்களும் மீண்டும் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் புதுப்பிக்கும் பணி முடங்கிக் கிடந்தது. ஆலய ஆராதனைகள் தடைப்பட்டிருந்தன. நகரத்தின் மதில்களில் பெரும்பாலான பகுதி இன்னமும் இடிந்து கிடந்தது குறித்து மக்கள் தொடர்ந்து பயத்தில் இருந்தார்கள். துக்கத்தால் நிறைந்திருந்தான் நெகேமியா. அவனால் புசிக்கவோ குடிக்கவோ முடியவில்லை. அவன் அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்தான். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன் என்கிறான். தன் பாவங்களையும் தன் ஜனங்களின் பாவங்களையும் உண்மையோடு அறிக்கை செய்தான். இஸ்ரவேலுக்காக தேவன் வைத்திருந்த நோக்கத்தை காக்க வேண்டுமென்றும் தங்களுக்கு மீண்டும் தைரியத்தையும் பெலத்தையும் தரவேண்டுமென்றும் யூதாவின் பாழ் நிலங்களை கட்டி எழுப்ப உதவ வேண்டுமென்றும் வேண்டினான். நெகேமியா ஜெபித்தபோது அவன் விசுவாசமும் துணிவும் பலனடைந்தன. தேவனோடு அவன் செய்த வாதங்கள் பரிசுத்தமானவை. தேவமக்கள் இப்போது தேவனிடம் திரும்பியிருந்த நிலையில் அவர்கள் பலவீனத்திற்கும் கொடுமைக்கும் ஆளானால் தேவன் மேல் சுமத்தப்படக்கூடிய இலச்சை குறித்தும் அவன் சுட்டிக்காட்டினான். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்திலிருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களைச் சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் எனும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுமாறு தேவனிடம் வலியுறுத்தினான். பார்க்க உபாகமம் 4:29-31. இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக மோசேயின் மூலம் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. பின்னான நூற்றாண்டுகளிலும் அதில் மாற்றம் ஏற்படவில்லை. தேவமக்கள் பாவத்திற்கு வருந்தி விசுவாசத்தோடு இப்பொழுது அவரிடத்தில் திரும்பியிருந்தார்கள். அவருடைய வாக்குத்தத்தம் தோற்றுப்போகாது. தன் ஜனங்களின் நிமித்தம் எப்போதும் ஆத்தும் பாரம் கொண்டிருந்தான் நெகேமியா. இப்போதும் அவன் ஜெபித்தபோது அவனுடைய மனதில் ஒரு பரிசுத்த நோக்கம் உருவானது. ராஜாவின் சம்மதமும் பனிமுட்டுச் சாமான்களையும் மற்ற பொருட்களையும் பெறுவதில் தேவையான உதவியும் கிடைத்தால் எருசலேமின் மதில்களை திரும்ப எடுப்பித்துக் கட்டும் பணியையும் இஸ்ரவேல் தேசத்தின் பெலனை மீண்டும் நிலைநாட்டும் பணியையும் தானே மேற்கொள்ள அவன் தீர்மானித்தான். இத்திட்டம் நிறைவேறும்படிக்கு ராஜாவின் பார்வையில் தனக்கு தயவு கிடைக்கச் செய்ய வேண்டுமென்று தேவனிடம் வேண்டினான். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று வேண்டினான். ராஜாவிடம் தன் வேண்டுகோளை ஏறெடுக்க ஒரு சிறந்த தருணத்திற்காக 4 மாதங்கள் காத்து கொண்டிருந்தான் நெகேமியா. அக்காலகட்டத்தில் அவன் உள்ளம் துக்கத்தால் நிறைந்திருந்தாலும் ராஜாவின் முன்னிலையில் தன்னை மகிழ்ச்சியுடன் காட்ட அவன் பெரிதும் முயன்றான். ஆடம்பரமும் சொகுசும் கூடிய அந்த அறைகளில் அனைவருமே மன இளக்கத்தோடும் சந்தோஷத்தோடும் தான் காணப்பட வேண்டும். அரண்மனை ஊழியர் எவருடைய முகத்திலும் துக்கத்தின் சாயல் தெரியவே கூடாது. ஆனால் பணிமுடிந்து உறங்கச் சென்ற நேரங்களிலெல்லாம் நெகேமியாவின் ஜபங்களும் பாவ அறிக்கைகளும் கண்ணீரும் அநேகமாயிருந்தன. அது மனித பார்வைக்கு மறைவாக இருந்தாலும் தேவனும் தேவதூதர்களும் அதனை கண்டனர், கேட்டனர். அந்த விசுவாச வீரரின் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை வெகு நாட்களுக்கு அவனால் மறைக்க முடியவில்லை. தூக்கமற்ற இரவுகளும் சிரத்தை நிறைந்த பகல்களும் அவனுடைய முகத்தில் தங்கள் சாயலை வீசிக் கொண்டிருந்தன. தன் சொந்த பாதுகாப்பில் அக்கறை கொண்ட ராஜா முகபாவனைகளை பகுத்தறிவதையும் பொய்க்கோளங்களை ஊடுருவி அறிவதையும் வழக்கமாகக் கொண்டிருந்தான். தன் பானபாத்திரக்காரனில் ஏதோ இனம்புரியாத கவலை தென்பட்டதை அவன் அறிந்தான். நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்று கேட்டான். அந்த கேள்வி நெகேமியாவை பயங்கொள்ளச் செய்தது. தன் அரசவை ஊழியன் பார்வைக்கு சேவை செய்ததாகவும் அவன் எண்ணமெல்லாம் வெகு தொலைவிலிருந்த அவனுடைய மக்கள் மேல் இருந்ததாகவும் ராஜா நினைத்துவிட்டால் கோபம் கொள்ள மாட்டாரா? அக்குற்றத்திற்காக அவன் தன் ஜீவனை இழக்க நேரிடுமே. எருசலேமின் பலனை மீண்டும் நிலைநாட்ட வேண்டுமென்ற அவரின் நீண்ட நாள் திட்டம் இப்பொழுது தவிடு பொடியாகிவிடுமோ? அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன் என்று அவன் எழுதுகிறான். உதடுகள் நடுங்க, கண்ணீர் சொரிய தன் துக்கத்திற்கான காரணத்தை அவன் தெரிவித்தான். ராஜா என்றைக்கும் வாழ்க! என் பிதாக்களின் கல்லறைகளிருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று பதிலளித்தான்.
எருசலேமின் நிலை விபரமாகச் சொல்லப்பட்டதும் ராஜா தவறான அபிப்பிராயம் கொள்ளாமல் பரிவு காட்டினான். நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்டான். அக்கேள்விதான் அவன் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த தருணத்தை கொடுத்தது. ஆனால் அர்த்த சஷ்டாவை விட உன்னதமான ஒருவரிடம் உதவி கோரும் வரையிலும் ராஜாவாவுக்கு பதில் சொல்ல அந்த தேவ மனிதன் முயலவில்லை. ஒரு புனிதமான கடமையை அவன் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதற்கு ராஜாவின் உதவி தேவைப்பட்டது. அவனுடைய அனுமதியையும் உதவியையும் பெறுவது அந்த காரியத்தை அவனிடம் எடுத்துரைக்கும் விதத்தையே அதிகமாகச் சார்ந்திருந்ததை அவன் உணர்ந்தான். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன் என்கிறான். சுருக்கமான அந்த ஜெபத்தில் ராஜாதிராஜாவின் பிரசன்னத்திற்குள் அவன் தன்னை கொண்டு சென்றான். ஆற்றின் தண்ணீரைப் போல் இருதயங்களை திருப்பிவிடும் ஒரு வல்லமையை தனக்கு ஆதரவாக்கிக் கொண்டான். வேறு விதங்களில் ஜபிப்பது இயலாமல் போகும் சூழ்நிலைகளில் தனக்கு உதவி தேவைப்பட்டபோது நெகேமியா ஜபித்தது போல் ஜபிப்பது கிறிஸ்தவனின் கைக்கு எட்டிய ஓர் உதவி வாய்ப்பாகும். வாழ்வில் பரபரப்பாக உழைத்துக் கொண்டிருக்கும் கடும் உழைப்பாளிகள் குழப்பத்தால் நிறைந்து மேற்கொள்ளப்பட இருக்கும்போது தேவ உதவிக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்யலாம். கடலிலோ நிலத்திலோ பயணம் செய்கிறவர்கள் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும்போது பரலோக பாதுகாப்பிற்கு இப்படியாக தங்களை ஒப்படைக்கலாம். தம்மில் உண்மையும் விசுவாசமும் உள்ளவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு உதவுவதாக வாக்களித்தவரை நோக்கி எதிர்பாராத ஆபத்தின் போதும் கஷ்டத்தின் போதும் இருதயம் ஒரு வேண்டுகோளை ஏறெடுக்கலாம். துக்கத்தாலும் கவலையாலும் ஆத்துமா சோர்ந்தோ சோதனையால் அதிக தாக்குதலுக்குள்ளாகியோ போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உடன்படிக்கையைக் காக்கும் தேவனுடைய வல்லமையிலும் கைவிடா அன்பிலும் நம்பிக்கையையும் ஆதரவையும் உதவியையும் பெற்றுக்கொள்ளலாம்.
தன்னுடைய அரசவையின் பொறுப்புகளிலிருந்து சில காலம் தனக்கு விடுப்பு அளிக்க வேண்டுமென்றும் எருசலேமை மீண்டும் ஒரு பெலமிக்க பாதுகாப்புமிக்க நகரமாக மாற்றும்படி அதன் பாழ்நிலங்களை எடுத்துக்கட்ட தனக்கு அதிகாரம் வழங்க வேண்டுமென்றும் அர்த்தசஷ்டாவிடம் தெரிவிக்கும் தைரியத்தை ராஜாதிராஜாவிடம் ஏறெடுத்த அந்தச் சிறு ஜபத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் நெகேமியா. யூத தேசத்திற்கான மேன்மையான விளைவுகள் அந்த வேண்டுகோளில்தான் அடங்கியிருந்தன. தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்கிறான் நெகேமியா. தான் வேண்டிய உதவியை பெற்றதும் அந்த முயற்சியை வெற்றியாக முடியப்பண்ணத் தேவையான ஏற்பாடுகளை விவேகத்தோடும் முன்யோசனையோடும் செய்தான் நெகேமியா. அப்பணியை நிறைவேற்ற ஏதுவாயிருக்கும் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் அவர் எடுக்காமலிருக்கவில்லை. தன்னுடைய நோக்கத்தை தன் சொந்த தேசத்தாருக்கு கூட அவன் தெரிவிக்கவில்லை. தன்னுடைய வெற்றியால் அநேகர் மகிழக்கூடும் என்றாலும் சிலர் தங்களுடைய விவேகமற்ற செயலால் தங்கள் சத்துருக்களின் பொறாமையை கிளறிவிடக்கூடும் என்றும் அதனால் அந்த முயற்சிக்கு தோல்வி ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவன் பயந்தான்.
நெகேமியாவின் வேண்டுகோளை மிகவும் தயவுடன் ஏற்றுக்கொண்டான் ராஜா. எனவே மேலும் உதவி கேட்க அவன் தைரியம் கொண்டான். தன்னுடைய பணிக்கு நன்மதிப்பும் அதிகாரமும் கிடைக்கும்படியும் அந்த பயணத்திற்கு பாதுகாப்பு வேண்டியும் படைவீரர்களை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். ஐப்ராத்திற்கு அப்பாலுள்ள பகுதிகளின் தேசாதிபதிகளிடம் காட்ட ராஜாவிடமிருந்து கடிதங்கள் பெற்றுக்கொண்டான். ஏனெனில் அப்பகுதிகளின் வழியாகத்தான் யூதேயாவிற்கு அவன் செல்ல வேண்டியிருந்தது. மேலும் தேவையான அளவு மரங்களை தரும்படி லீபனோனின் மலைகளிலிருந்த ராஜாவின் வனக்காவலனுக்கு ஒரு கடிதத்தையும் வாங்கிச் சென்றான். தான் மேற்கொண்ட பணியில் தான் வரம்பு மீறினதாக எவ்விதத்திலும் குற்றச்சாட்டு எழாதபடி தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்திலும் சிலாக்கியங்களிலும் மிக கவனம் வைத்து அதனைத் தெளிவாக எழுதி வாங்கிச் சென்றான் நெகேமியா. ஞானமிக்க முன்யோசனையையும் உறுதிமிக்க செயலையும் கொண்ட இந்த முன்மாதிரி சகல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிப்பது மாத்திரமல்ல, விழிப்போடும் முன்யோசனையுள்ள அக்கறையோடும் பிரயாசப்படவும் வேண்டும். விவேகத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உழைத்தால் அது விசுவாசமில்லை என்று கிறிஸ்தவர்கள் பலர் நினைப்பதால்தான் அவர்கள் அநேக கஷ்டங்களைச் சந்திக்க நேரிடுகிறது. தங்கள் சார்பில் தேவன் செயல்படுவதையும் அவர்கள் தடை செய்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக அழுது ஜெபித்ததோடு தன் வேலை முடிந்துவிட்டதாக நெகேமியா நினைக்கவில்லை. தன்னுடைய வேண்டுதல்களோடு அதிக முயற்சிகளும் எடுத்துக்கொண்டான். தான் ஈடுபட்டிருந்த பணியின் வெற்றிக்காக மும்முரமாகவும் ஜெபத்துடனும் பிரயாசப்பட்டான். எருசலேமின் மதில்களை திரும்ப கட்டின காலத்தைப் போலவே இன்றும் பரிசுத்தமான காரியங்களை மேற்கொள்ளும்போது கவனமிக்க அக்கறையும் நன்கு வகுக்கப்பட்ட திட்டங்களும் அவசியமாயிருக்கின்றன. நெகேமியா நிச்சயமற்றவனாக இருக்கவில்லை. தனக்கு தேவையாயிருந்த உதவிகளை அவற்றை வழங்கத் திராணியுள்ளவர்களிடம் கேட்டுப் பெற்றுக்கொண்டான். பூமியின் செல்வங்கள் தேவனுக்கு உரியவை. அவற்றை பெற்றுள்ளவர்கள் சத்தியத்தின் நோக்கத்திற்காக உதவும்படி அவர்களுடைய உள்ளங்களில் அசைவாட இன்றும் தேவன் சித்தமாயிருக்கிறார். தேவனுக்காக உழைக்கிறீர்களா? தேவன் பிற மனிதர்களிடம் பேசி அவர்கள் மூலம் உங்களுக்கு அருளும் உதவிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இருளில் கிடக்கும் அநேக தேசங்களுக்கு சத்தியத்தின் ஒளி கிடைக்க அந்த வெகுமதிகள் வழிகளை ஏற்படுத்தலாம். அப்படி கொடுப்பவர்கள் கிறிஸ்துவில் விசுவாசமற்றவர்களாகவோ அவருடைய வார்த்தையில் பழக்கமில்லாதவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் இதனை காரணமாகக் கொண்டு அவர்களுடைய வெகுமதிகளை புறக்கணிக்கக்கூடாது.